அன்பே இறைவன்.
பொதுக்காலம் ஏழாம் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
அன்பே மாந்தரின் நிறைவாழ்வு.
நெடுவழி பாதையின் ஓரமாயிருந்த உணவகத்திற்கு முன்பாக ஒருவர் தன் லாரியை நிறுத்திவிட்டு உள்ளே சாப்பிடச் சென்றார். அவர் கேட்ட உணவு பரிமாறப்பட்டது. அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த ஆறு பேர் அவரது உணவு தட்டை பறித்து அட்டகாசமான வெற்றி சிரிப்புடன் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர். எதுவும் பேசாத அந்த லாரி ஓட்டுநர் தன் உணவுக்குரிய தொகையை கொடுத்துவிட்டு வெளியேறினார். மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர், அவனுக்கு பேச தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு வார்த்தையும் சொல்லாம போயிட்டான் என்று சொல்லி உரக்க சிரித்தார். அந்த கும்பலைச் சார்ந்த மற்றொருவர், அவனுக்கு சண்டை போடவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், பயந்து ஓடிட்டான் என்று கூறி அவரும் பலமாக சிரித்தார். அப்போது உணவகத்தில் பரிமாறிக்கொண்டிருந்த ஒருவர் அவர்களிடம் வந்து, அவருக்கு லாரி ஓட்டவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க நிறுத்தி வச்சிருந்த மோட்டார் சைக்கிள் எல்லாத்தையும் லாரி ஏத்தி நொறுக்கிட்டு போயிட்டார் என்று சொன்னார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இந்த கதையை கேட்கும்போது நமது உதட்டோரம் சின்னதாய் ஒரு புன்னகை மலர்வதை உணர்கின்றோம். இத்தகைய காட்சிகள் நம் திரைப்படங்களில் அடிக்கடி வந்து நம் கைத்தட்டலை பெற்றுள்ளன. அந்த லாரி ஓட்டுநர் மோட்டார் சைக்கிள் தாதாக்களுக்கு நல்ல பாடம் சொல்லித்தந்தார் என்ற மகிழ்ச்சியே நமது கைத்தட்டலாக மாறுகின்றது. பழிக்கு பழி என்ற கருத்தை பல வழிகளில் சொல்லும் கதைகளை, காட்சிகளை நாம் ரசிக்கின்றோம். அன்பு இதயங்களே, பழிக்கு பழி, பதிலுக்கு பதில், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், இவை எதுவுமே கிறிஸ்துவ வாழ்வு முறை அல்ல என்பதை இன்றைய நற்செய்தி வழியே இயேசு ஆழமாக சொல்லித் தருகின்றார். இந்த கண்ணியமான அதே நேரம் கடினமான பாடத்தை கற்றுக்கொள்ள இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் திறந்த மனதை தர வேண்டும் என்ற வேண்டுதலோடு நமது சிந்தனைகளை துவக்குவோம்.
அன்பே மாந்தரின் நிறைவாழ்வு.
அன்பு நெஞ்சங்களே, பழிக்கு பழி என்பது இஸ்ரேல் மக்களிடமும் அவர்களை சுற்றி வாழ்ந்த பல இனத்தவிடமும் பழக்கத்தில் இருந்த வழிமுறை. பழிக்கு பழி என்ற வெறி கட்டுக்கடங்காமல் வளர்ந்திருந்த அன்றைய காலகட்டத்தில் ஒருவருக்கு மற்றொருவர் இழைத்த தீங்கிற்கு ஈடான தண்டனைகள் வழங்கப்படலாம் என்பதை மோசேயின் சட்டம் நிலைநாட்டியது. அதுவே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற மந்திரமாக இஸ்ரேல் மக்கள் நடுவே நிலவி வந்தது. இந்த மந்திரத்தை மாற்றி எழுத முன்வந்தார் இயேசு. தீங்கு, இழப்பு, ஈடு என்ற எண்ணங்களை முன்னிறுத்தாமல் அன்பை, மன்னிப்பை முன்னிறுத்தும் புதிய சட்டங்களை இயேசுதன் மலைப்பொழிவில் வழங்கினார்.
அக்காலத்தில் இயேசு தன் சீடர்களிடம் கூறியதாவது, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுக்கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவின் இந்த கூற்றில் அவர் வலக்கன்னம் என்று குறிப்பிட்டு சொன்னது நம் கவனத்தை ஈர்க்கின்றது. உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் காட்டுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்பதே இயேசு வழங்கும் சவால். நம்மில் பலர் வலது கை பழக்கம் உள்ளவர்கள் என்பதை அறிவோம். இதை மனதில் வைத்து சிந்தித்தால், நமக்கு முன்னிருக்கும் ஒருவரை வலது கையால் அறைந்தால் அவரது இடது கன்னத்தில்தான் அறை விழும். ஆனால் நமக்கு முன்னிருப்பவரை புறங்கையால் அறையும் போது அவரது வலது கன்னத்தில் அறை விழும். புறங்கையால் அறைவது என்பது வெறும் உடல் வேதனையை மட்டுமல்ல, அத்தோடு அவமானத்தையும் கலந்து வழங்கும் ஓர் அறை.
அன்பு இதயங்களே, பால் பென்லி என்ற விவிலிய ஆய்வாளர் மறுக்கன்னத்தை திருப்பிக் காட்டுதல் அநீதிக்கு சவால் விடும் இயேசுவின் அமைதி நிறைந்த திட்டம் என்ற தலைப்பில் எழுதியுள்ள ஒரு கட்டுரையில் இயேசு கூறிய இந்த வரிகளை சிறிது ஆழமாக ஆய்வு செய்துள்ளார். யூதேயாவை ஆக்கிரமித்திருந்த ரோமை அரசின் படைவீரர்கள் இஸ்ரேல் மக்களை ஒவ்வொரு நாளும் சீண்டி பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைந்தனர். யூதர்கள் உடுத்தியிருந்த உடைகளையும் உடைமைகளையும் பறித்துச் செல்வது, ஏதாவது ஒரு பொருளை ரோமை வீரர்கள் சுமக்க வேண்டிய சூழலில் எதிரே ஒரு யூதர் வந்துவிட்டால் அவர் அந்த சுமையை சுமந்து தன்னோடு வருவதற்கு கட்டாயப்படுத்துவது என்று பல அநீதிகள் அரங்கேறின. அந்நேரங்களில் ஒரு சில யூதர்கள் ரோமை வீரர்களை எதிர்த்தால் அவர்களிடையே கைகலப்பும் உருவானது. ரோமை வீரர்கள் தங்களுக்கு சமமான மற்றொரு ரோமையரை அறைய வேண்டியிருந்தால் வலதுகரத்தின் உள்ளங்கை கொண்டு அறைவார். எனவே தாக்கப்பட்டவரின் இடதுகன்னத்தில் அறை விழும். ஆனால் ஒரு யூதர் தனக்கு சமமானவர் அல்ல என்பதை நிலைநாட்டும் வகையில் ரோமை வீரர் வலதுகரத்தின் புறங்கையால் அவரை தாக்குவார். எனவே அவரது வலக்கன்னத்தில் அறை விழும்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த அநீதிகள் அனைத்தையும் அனுபவித்திருந்த இயேசு அநீதிகளை ஒழிப்பதற்கு வழிகளை சொல்லித் தருகின்றார். ரோமையர்களுக்கு மட்டுமல்ல, தங்களை தாழ்ந்தவர்கள் என்று கருதி புறங்கையால் அறைபவர்கள் அனைவருக்கும் யூதர்கள் தங்கள் மறுகன்னத்தை காட்டுவதால் சொல்லித்தரக்கூடிய பாடத்தை வார்த்தைகளில் வடித்தால் இவ்விதம் இருக்கும் என்று இயேசு சொல்லாமல் சொல்கின்றார். என்னை இரண்டாம் தர மனிதராக எண்ணி புறங்கையால் அறைந்துவிட்டீர். இதோ என் மறுகன்னம், முடிந்தால் இங்கு அறையும். அப்படி அறைவதால் என்னை உமக்கு சமமென்று நீர் ஏற்க வேண்டியிருக்கும். உம்மால் முடியுமா என்று சவால் விடுக்கும் ஒரு செயல் இது. அநீதமாக நடந்து கொள்பவர்கள் நீதியை உணர்வதற்கு அது வழிவகுக்கும் என்பதை "ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன்" என்ற சொற்கள் வழியே இயேசு ஒரு சவாலாக நம்முன் வைக்கின்றார்.
அன்பு என்ற பெயர் கொண்டு
என தருமை அன்புள்ளங்களை, மறுகன்னத்தை காட்டுவது, மேலாடையையும் சேர்த்து தருவது, கூடுதல் ஒரு மைல் நடப்பது ஆகிய நற்செயல்கள் நாம் புண்ணியத்தில் வளர்வதற்கு சிறந்த வழிகள் என்ற கோணத்திலும் எண்ணி பார்க்கலாம். ஆனால் அது இயேசுவின் கண்ணோட்டம் அல்ல. மறுகன்னத்தை காட்டுவதால் நமக்குள் நல்ல மாற்றங்கள் உருவாகும் நேரத்தில் நம்மை தாக்கும் பகைவரிடம் மாற்றம் எதுவும் நிகழவில்லை என்றால் நாம் மறுகன்னத்தை காட்டுவதில் அர்த்தமில்லை. நாம் மறுகன்னத்தை காட்டுவதால் நமது பகைவரிடமும் மாறுதல்கள் வர வேண்டும். அந்த மாறுதல்கள் வரும் வரை நாம் அந்த நற்செயல்களை நம்பிக்கையோடு தொடர வேண்டும் என்பதுதான் இயேசு நமக்கு முன் வைக்கும் சவால். அன்பு இதயங்களே, மறுகன்னத்தையும் திருப்பிக் காட்டுங்கள் என்று இயேசு கூறிய சொற்களை மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் போன்றோர் தங்கள் அறவழி அகிம்சை வழி போராட்டங்களின் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டனர் என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது.
காந்தி என்ற திரைப்படத்தில் வரும் ஒரு காட்சி இது. காந்தி அவர்களும் அவரது நண்பரும் கிறிஸ்தவ போதகருமான சார்லி ஆண்ட்ரூஸ் அவர்களும் ஒருநாள் வீதியில் நடந்து செல்லும் போது ஒரு ரவுடி கும்பல் திடீரென அவர்களை வழிமறித்து நிற்கும். அவர்களை கண்டதும், "வாருங்கள், நாம் வேறு வழியில் சென்று விடுவோம்" என்று சார்லி காந்தியிடம் சொல்வார். காந்தி அவரிடம், "உன் எதிரி உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவருக்கு மறுகன்னத்தை காட்ட வேண்டுமென்று இயேசு சொல்லவில்லையா?" என்று கேட்பார். அதற்கு சார்லி, "சொன்னார், ஆனால் அதை ஓர் உருவகமாய் சொன்னார்" என்று பூசி மழுப்புவார். காந்தி அவரிடம், "இயேசு அப்படிச் சொன்னதாக எனக்கு தோன்றவில்லை. எதிராளிகள் முன்னிலையில் நாம் துணிவுடன் நிற்க வேண்டும். அவர்கள் எத்தனை முறை அடித்தாலும் திருப்பி அடிக்கவோ திரும்பி ஓடவோ மறுத்து துணிவுடன் நிற்க வேண்டும் என்பதையே இயேசு சொல்லித்தந்தார் என்று நினைக்கின்றேன்" என்று சொல்வார்.
அன்பு இதயங்களே, கண்ணுக்கு கண் என்று உலகத்தில் எல்லாரும் பழிவாங்கும் படலத்தில் இறங்கினால் உலகமே குருடாகிப் போகும் என்று காந்தியடிகள் சொன்னார். பழிக்கு பழி வேண்டாம், சரி, அதற்கு அடுத்த நிலையை நாம் சிந்திக்கலாம் அல்லவா? காந்தியின் நண்பர் சார்லி சொல்வது போல், அல்லது நமது தமிழ் பழமொழி சொல்லித் தருவது போல், துஷ்டனைக் கண்டால் தூர விலகலாம் அல்லவா? அன்புள்ளங்களே, துஷ்டனைக் கண்டு நாம் ஒதுங்கி போகும்போது நமக்கு வந்த பிரச்சனை அப்போதைக்கு தீர்ந்துவிடலாம். ஆனால் அந்த பிரச்சனையின் பிறப்பிடமான அந்த துஷ்டன் மாறுகின்ற வாய்ப்பை நாம் தரவில்லையே. அந்த வாய்ப்பை தருவது பற்றிதான் இயேசு இன்று சொல்லித் தருகின்றார்.
அன்பு என்பது
ஆன்புரைஞ்சங்களே, பகைவரிடமும் மாற்றங்களை கொணர வேண்டும் என்ற எண்ணத்துடன் மறுகன்னத்தை காட்டும் பல உன்னத உள்ளங்கள் இன்றும் வாழ்கின்றனர். இவர்கள் ஆற்றும் உன்னத செயல்களில் 100 அல்லது 1000 என்றாவது நம் செய்தித்தாள்களில் தொலைக்காட்சிகளில் இடம்பெறலாம். மற்றபடி நமது ஊடகங்கள் தரும் பெரும்பாலான செய்திகள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் செய்திகளே. கடந்த சில வாரங்களாக தமிழக மக்களை தலைகுனிய வைத்திருக்கும் அரசியல் மோதல்களும் சபதங்களும் பழிக்கு பழி என்ற மந்திரத்தின் வெளிப்பாடுகள். இதே மந்திரம் அமெரிக்க ஐக்கிய நாடு, வடகொரியா, சிரியா உட்பட பல நாடுகளில் பல வழிகளில் வெளிப்படுவது நம்மை வேதனையில் ஆழ்த்துகின்றது. பழிக்கு பழி என்று மனித வரலாற்றை இரத்தத்தில் எழுதுவோரை பற்றி ஒரு சீன பழமொழி இவ்வாறு சொல்கின்றது. பழிக்கு பழிவாங்க நினைப்பவர் இரு சவக்குழிகளை தோண்ட வேண்டும், ஒன்று மற்றவருக்கு, மற்றொன்று தனக்கு.
அன்பு இதயங்களே, இவ்வுலகை ஒரு கல்லறை காடாக மாற்றி வரும் பழிக்கு பழி என்ற உலக மந்திரத்திற்கு எதிராக இந்தியாவில் நடந்த ஒரு நிகழ்வு அனைவர் மனதிலும் அழியாமல் பதிந்திருக்கும் என்பது என் நம்பிக்கை. 30 மேலாக ஒடிசா மாநிலத்தில் பழங்குடி மக்களிடையே, குறிப்பாக தொழுநோயாளர்கள் மத்தியில் உழைத்து வந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ற கிறிஸ்துவ போதகரையும், பிலிப் டிமத்தி என்ற அவரது இரு மகன்களையும் 1999 ஜனவரி மாதம் உயிரோடு எரித்து கொன்ற தாராசிங் என்பவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை ரத்து செய்யுமாறு கொல்லப்பட்ட போதகரின் மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டார் என்ற செய்தியை நாம் அறிவோம். மன்னிப்பில் மட்டுமே நம்பிக்கை வளரும் என்று கிளாடிஸ் அவர்கள் சொன்னதும் நமக்கு நினைவிருக்கலாம். அன்பு இதயங்களே, மன்னிப்பதால், மறு கன்னத்தை காட்டுவதால் இந்த உலகம் நம்பிக்கையில் வளரும் என்பதை அனைவரும் உணரும் நாள் விரைவில் வரவேண்டும் என்று மன்றாடுவோம். மறுகன்னத்தை நாம் காட்டும்போது அந்த கன்னத்தில் அறையும் நம் பகைவர்களின் மனங்களை மாற்றுகின்ற கனிவையும் துணிவையும் இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.